புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசு போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்றுனர் திரு எஸ் ராம்குமார் அவர்கள் உன்னால் முடியும் பகுதி 15 குரூப் 4 யூனிட் 2 நடப்பு நிகழ்வுகள் பகுதி 4 தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்குமார். இப்பொழுது ஜூன் மாதம் நடைபெற்ற சில நடப்பு நிகழ்வுகளின் மீதியை கேட்கலாம். மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா எத்தனால் மற்றும் பெட்ரோலை கலந்து அதை எரிபொருளாக பயன்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகளை ஆராய்ச்சி செய்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து சில பரிந்துரைகளை செஞ்சுருக்காங்க. அதாவது எத்தனாலை வந்து 10 முதல் 27% வரை பயன்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகளை கண்டறிய HPCL அதாவது ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிட்டெடை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த நிறுவனம் வந்து E27 அதாவது எத்தனால் வந்து 27% பெட்ரோல் 73% உள்ளவாறு ஒரு எரிபொருளை தயாரித்து அதனை வந்து வாகனங்களில் வச்சு சோதனையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இப்போ உலகளவில் நம்ம பார்த்தோம்னா இந்த எத்தனால் பெட்ரோல் கலவை வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதாவது E5 அதாவது 5% எத்தனாலும் 95% பெட்ரோலும் ஐரோப்பா நாடுகளில் இருக்குது. அதே போல் E10 எத்தனால் 10% பெட்ரோல் 90% இது வந்து அமெரிக்க நாட்டில் இருக்குது. அதே போல் E15 இதுவும் அமெரிக்காவில் தான். அதாவது எத்தனால் 15% பெட்ரோல் 85%. அதே போல் E25 அதாவது எத்தனால் 25% பெட்ரோல் 75% இது வந்து பிரேசில் நாட்டில் இருக்குது. E85 எத்தனால் 85% பெட்ரோல் 15% இது வந்து அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் இருக்குது. அதே போல் E100 எத்தனாலை மட்டும் பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் இது வந்து பிரேசில் நாட்டில் மட்டுமே உள்ளது. அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து மொத்தம் 550 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது. இதில் வந்து அதிகமாக மேம்பாடு அடைந்த தொகுதி எதுன்னு பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் உள்ள உதம்பூர் தோடா கதுவா நாடாளுமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் மத்திய அரசு அப்படி என்ன செஞ்சுருக்குன்னு பார்த்திங்கன்னா 3 மருத்துவக் கல்லூரிகள் கட்டியிருக்கு. அதில் ஒன்று எய்ம்ஸ் அதாவது அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகம். அப்புறம் இந்த தொகுதியில் தான் உலகிலேயே மிக உயரமான ரயில்வே பாலம் இருக்குது. அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செனாப் பாலம்னு சொல்கிறாங்க. இந்த பாலம் வந்து உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா இந்த பகுதிகளை இணைக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த பாலம் வந்து செனாப் நதியின் மேலே கட்டப்பட்டுள்ளது. இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 1178 அடி. அதே போல் இந்த பாலத்தின் உயரம் வந்து பாரிஸில் உள்ள ஈஃபில் டவரின் உயரத்தை விட 35 அடி அதிகமாக இருக்கும். இந்த செனாப் பாலம் வந்து எந்த இயற்கை பேரிடர் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய அளவில் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அதிக காற்று வந்தாலும் அதே போல் நிலநடுக்கம் வந்தாலும் அதை தாங்கும் திறன் கொண்டதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே போல் இதனுடைய ஆயுட்காலம் 120 வருடம். இந்த செனாப் பாலம் வந்து மத்திய அரசின் ஏக் பாரத் ஸ்ரேஷ்தா பாரத் என்னும் திட்டத்தின் கீழ் வருது. இந்த திட்டம் என்னன்னா ஜம்மு காஷ்மீரை இந்தியாவில் உள்ள மற்ற அனைத்து மாநிலங்களுடன் இணைக்கும் ஒரு ரயில்வே திட்டம். அப்புறம் இதே உதம்பூர் தோடா கதுவா தொகுதியில் தான் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி சுரங்கப்பாதை இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே மிக நீளமான சுரங்கப்பாதை. இந்த சுரங்கப்பாதை பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் உள்ள செனானி மற்றும் நஸ்ரி ஆகிய ஊர்களை இணைக்குது. இந்த பாலத்தினுடைய நீளம் பார்த்திங்கன்னா 9.28 கிலோமீட்டர். இந்த பாலம் வந்து ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர் நகர்களுக்கு இடையே 30 கிலோமீட்டர் தூரத்தை குறைக்கிறதாகவும் அதே போல் போக்குவரத்து நேரத்தை 2 மணி நேரம் குறைக்கிறதாகவும் இருக்குது. மற்றும் இந்த பாலம் வந்து நேஷ்னல் ஹைவே 44 இணைக்கப்பட்டுள்ளது. இந்த சுரங்கத்தின் பெயரான டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் தொழில்துறை அமைச்சர். இவர் வந்து நேரு தலைமையிலான அரசபையில் இடம்பெற்றிருந்தார். அதே போல இவர் தான் பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர். இந்த சங்கம் தான் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடியா இருந்தது. அடுத்து இந்த உதம்பூர் தோடா கதுவா தொகுதி தான் வயலட் ரெவல்யூஷன் அதாவது ஊதா புரட்சியின் பிறப்பிடமா இருக்கு. இந்த ஊதா புரட்சியை நம்ம லாவெண்டர் புரட்சின்னு சொல்லலாம். நம்ம இந்த லாவெண்டர் புரட்சியை பத்தி கடந்த தொகுதிகளில் பார்த்துருப்போம். அதாவது என்னன்னா CSIR நிறுவனம் வந்து தன்னுடைய ஆய்வகங்களில் ஒவ்வொரு திருவிழாவாக நடத்திட்டு வராங்க. அதன் ஒரு பகுதியாக தான் ஜம்மு காஷ்மீரில் இருக்க தன்னோட ஆய்வகத்தில் லாவெண்டர் திருவிழாவை நடத்தினாங்க. அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா தமிழக மாநில தொல்லியல் துறையினர் வந்து அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் அருகே உள்ள மாளிகை மேடு என்கிற ஊரில் வந்து தொல்லியல் ஆராய்ச்சி செஞ்சு அதனுடைய ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இங்கே வந்து என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெரக்கோட்டா முத்திரை, அதே போல் ஒரு நாணய அச்சு, அதே போல் சீன துண்டுகள்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்புகள் மூலமாக சோழர்களுக்கும் சீனாவுக்கும் வர்த்தக தொடர்பு இருந்ததாக தெரிவிக்கிறாங்க. அதே போல் தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட டெரக்கோட்டா வகைகள்லேருந்து இது மாறுபடுறதாகவும் சொல்கிறாங்க. நாம் இதுவரைக்கும் வந்து 4 அகழ்வாராய்ச்சிகளை பார்த்துருக்கோம். அதில் ஒன்று வந்து கீழ்நமண்டி, இது வந்து வந்தவாசி பக்கத்தில் இருக்குது. இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இரும்பு காலத்தை சேர்ந்த ஊர்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த ஊராக பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூரை பார்த்தோம். இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. இங்கே வந்து முதுமக்கள் தாலியும் அதே போல் பரியல் சைட்ஸ், அதாவது புதைவிடங்கள் இருக்கிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததாக வெம்பக்கோட்டைன்னு ஒரு ஊர் பார்த்தோம். இது வந்து விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர் அருகில் இருக்குது. இங்கே வந்து தங்க துண்டுகள் இருக்கிறதாகவும் டெரக்கோட்டா பொம்மைகள் இருக்கிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மாளிகை மேடு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெரக்கோட்டா முத்திரைகளும் அதே போல் சீனர்களுக்கும் சோழர்களுக்கும் வர்த்தக தொடர்பு இருக்கிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த செய்தி, புத்தாக்கம், ஒருங்கிணைத்தல் மற்றும் நிலைநிறுத்த நகர முதலீடுகள் வந்து மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் விவகாரங்கள் துறை அமைச்சகம் வந்து ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்தியாவில் உள்ள 18 ஸ்மார்ட் நகரங்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக ஒரு திட்டத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தோட முக்கிய கவனம் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த கழிவு மேலாண்மை மற்றும் காலநிலை நடவடிக்கையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. திட்டத்தின் மூலமாக இந்த 18 ஸ்மார்ட் நகரங்களில் கழிவுகளை சேகரித்தல், தானியங்கி மீட்பு வசதிகள் மற்றும் பயோ மெத்தனேஷன் ஆலைகள் நிறுவறதா மத்திய அரசு சொல்லியிருக்கு. இந்த திட்டத்தை செயல்படுத்துகிற வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்களின் அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு ஹர்தீப் சிங் பூரி அவர்கள். இந்த அமைச்சகத்தின் முக்கியமான திட்டம்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி அவாஸ் யோஜனா. இந்த திட்டம் வந்து 25 June 2015 நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் சொந்த வீடு கிடைக்க வேண்டும் என்பதுதான். அதே போல் இந்த திட்டத்தில் பதிவு செய்வர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 2.67 லட்சம் மானியமாக கிடைக்கும். அடுத்த செய்தி என்னென்னா பழங்குடியினருக்கான புதிய மனிதவள மேம்பாட்டு குறியீடு, அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. இந்த குறியீட்டை வந்து நாடு முழுக்க உள்ள 75 எளிதில் பாதிக்கக்கூடிய பழங்குடியினருக்காக வெளியிட்டிருக்காங்க. இந்த எளிதில் பாதிக்கக்கூடிய பழங்குடியின குழுவினர் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் உள்ள 22,000 கிராமங்களில் வசிக்கிறதாகவும் அவங்க மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 22 லட்சமாக உள்ளதாகவும் சொல்கிறாங்க. அதே போல் இவங்களுடைய மனிதவள மேம்பாட்டிற்காக சுமார் 15,000 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியிருக்காங்க. அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா நடுவன் தீர்ப்பாய சட்டத்தில் சில சீர்திருத்தங்களை மத்திய அரசு செஞ்சுருக்கு. இந்த நடுவன் மற்றும் சமரச சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1994 கொண்டு வரப்பட்டது. இதில் வந்து சில சீர்திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு திரு டி.கே. விஸ்வநாதன் முன்னாள் சட்ட செயலாளர் அவர்களை கொண்டு ஒரு குழுவை நியமித்தது. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2017 ஜனவரி மாதத்தில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பி.என். கிருஷ்ணா அவர்களின் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழுவையும் மத்திய அரசு நியமித்திருந்தது. இந்த சீர்திருத்தங்கள் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா நடுவர் மன்றம் ஒரு வழக்கை எப்படி விசாரிக்கணும், அதை எப்படி மேற்கொள்ளணும்னு சில சட்ட விதிகளை கொண்டு வராங்க. அதே போல் நடுவர் மன்றத்தில் பதியக்கூட வழக்கின் முடிவிற்கு வந்து பார்த்திங்கன்னா வழக்கின் தரப்பினர் கட்டுப்பட வேணும்னு இந்த சட்டத்தில் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த நடுவர் மன்ற தீர்ப்பில் எதுவும் தவறு இருந்தால் இதை வந்து நீதிமன்றங்களில் முறையிடுமாறும் சொல்கிறாங்க. அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து காற்றாலை எந்த மாநிலங்கள் அதிகமாக நிறுவி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் வந்து முதலிடத்துலையும், குஜராத் 2nd இடத்துலையும், தமிழ்நாடு 3rd இடத்துலையும் உள்ளதாக சொல்லியிருக்காங்க. இதில் ராஜஸ்தான் மாநிலம் பார்த்தீங்கன்னா அதிக காற்றாலை திறன் சேர்ப்பு அளவின் முதலாகவும், அதே போல் தடையற்ற அணுகல் மூலம் அதிக காற்றாலை திறன் சேர்ப்புக்காக குஜராத் மாநிலத்தையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த தேசிய காற்றாற்றல் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா காற்றாலை சம்பந்தமாக ஒரு வரைபடத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த காற்றாலைகள் பார்த்தீங்கன்னா தரை மட்டத்திலிருந்து சுமார் 150 மீட்டர் உயரத்தில் இருக்குமாறு அமைத்திருக்காங்க. போல இது கடலோரத்தில் வைத்திருந்தால் இதனுடைய ஆற்றல் வந்து சுமார் 1164 GW இருக்கும்னு மதிப்பிடுறாங்க. அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா 4th தேசிய நீர் விருதுகளை மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க. இந்த விருதை வந்து தண்ணீரை யார் பாதுகாக்கிறாங்களோ அதே போல் அதுக்கான முயற்சிகளில் யார் யாரெல்லாம் இறங்கியிருக்காங்களோ, இது தனிநபராக இருக்கலாம் ஒரு நிறுவனமாக இருக்கலாம், இவங்களுக்கு எல்லாமே இந்த விருதை கொடுக்குறாங்க. 2022 பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 41 வெற்றியாளர்களை இந்த அமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க. இந்த விருது பெற்றதில் சிறந்த மாநிலமாக பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலம் இருக்குது. 2nd இடத்துல ஒடிசா மாநிலமும், 3rd இடத்த ஆந்திரா மற்றும் பீகார் மாநிலங்களும் பகிர்ந்து கொண்டன. இதுபோல் சிறந்த நீர் மேலாண்மை உள்ள மாவட்டங்களாக ஒடிசாவின் கஞ்சம் மாவட்டத்திற்கு முதலிடமும், தமிழகத்தில் உள்ள நாமக்கல் மாவட்டத்துக்கு 2 இடத்தையும் கொடுத்துருக்காங்க. போல சிறந்த நீர் மேலாண்மை உள்ள கிராம பஞ்சாயத்தாக தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள அத்ராத்ரி கோத்தக்குடம் என்கிற மாவட்டத்தில் உள்ள ஜெகநாதபுரம் கிராம பஞ்சாயத்துக்கு வழங்கியிருக்காங்க. அதே பிரிவில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் உள்ள கரூர் மாவட்டத்தில் உள்ள கடவுர் கிராம பஞ்சாயத்துக்கு 2 பரிசனை கொடுத்துருக்காங்க. போல சில நிறுவனங்களுக்கும் இவங்க விருதை கொடுக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா கவுஹாத்தியில் உள்ள ஆகாஷ்வாணி ஊடக பிரிவுக்கு 2 சிறந்த விருதினை கொடுத்துருக்காங்க. அதே போல் சிறந்த தொழில்துறையில் யார் நீர் மேலாண்மையை பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கும் இந்த விருதை கொடுக்குறாங்க. இதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்க அப்போலோ டயர்ஸ் லிமிடெட் நிறுவனம் வந்து 3 பரிசனை பெற்றிருக்கு. அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா திறந்த நிலை சந்தை விற்பனையை வந்து மத்திய அரசு நிறுத்தியிருக்கு. அதாவது மத்திய அரசு வந்து திறந்த நிலை சந்தை விற்பனை திட்டம் இதன் கீழே வந்து அரிசி மற்றும் கோதுமை விற்பனையை மாநில அரசுகளுக்கு கொடுத்துட்டு வந்தது. இதை வந்து சமீபத்தில் நிறுத்திடுச்சு. இனி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலமும் மத்திய அரசிடமிருந்து ஏலத்தின் மூலமே மட்டும் வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. இது வந்து வடகிழக்கு மற்றும் மலைப்பாங்கான மாநிலங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் ஏலம் மூலமாக சுமார் 3000 மெட்ரிக் டன் அளவு வாங்கலானும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 முதல் 100 மெட்ரிக் டன் வரை மட்டும்தான் வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, கூகுள் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்திய மொழிகள் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து இந்திய செய்தி நிறுவனங்களுடன் இணைந்து செய்திகளை இந்திய மொழியில் வெளியிட போவதாக சொல்லியிருக்காங்க. அதே போல் இதன் மூலமாக அந்த நிறுவனங்களுக்கு அதிக வாசகர்களை ஈர்க்கக்கூடிய திறனை கொண்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. கூகுள் நிறுவனம் வந்து இந்தியாவில் உள்ள மொழிகளான இந்தி, கன்னடம், தமிழ், தெலுங்கு, வங்காளம், மலையாளம், குஜராத்தி, மராத்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் இந்த செய்தியை வெளியிட போவதாக சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி, 2023 ஆண்டில் பார்த்திங்கன்னா கல்வி கடன் வாங்குவோரின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நிதி நிலைமைகளை பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து ஒவ்வொரு நிதியாண்டிற்கும் வெளியிடும். ஒவ்வொரு நிதியாண்டு பார்த்திங்கன்னா ஜூன் முதல் மார்ச் மாதம் வரை இருக்கும். அதை கடந்த நிதியாண்டு அதாவது 2022 முதல் 2023 வரை பார்த்திங்கன்னா கல்வி கடன் வாங்குவோரின் எண்ணிக்கை 17% அதிகமாக இருக்கு. கல்வி கடன் கடந்த 3 பார்த்திங்கன்னா இதற்கு எதிர்மறையாக இருந்திருக்கு. அதாவது 2021 பார்த்திங்கன்னா 3% குறைஞ்சிருக்கு. 2020 பார்த்திங்கன்னா 3.3% குறைஞ்சிருக்கு. அதே போல் 2019 பார்த்தீங்கன்னா 2.5% குறைஞ்சிருக்கு. இந்த 2019, 2020, 2021 ஆண்டுகளில் கொரோனா நோய் தொற்று அதிகமாக இருந்ததுனால நிறைய பேர் படிப்பை நிறுத்தி வேலைக்கு சென்றதாக நாம் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்த செய்தி, ஒமைக்ரான் வைரஸுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள ஒரு நிறுவனம் எம்ஆர்என்ஏன்னு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நிறுவனம் வந்து புனேல அமைந்திருக்கு. இதனுடைய பெயர் ஜெனோவா பயோ பார்மசூட்டிகல்ஸ் லிமிடெட். மருந்தின் பெயர் பார்த்தீங்கன்னா ஜெம் கோவாக் ஒமிக்ரான் ஆகும். மருந்து பார்த்தீங்கன்னா இந்திய தலைமை மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு வந்து அவசரகால பயன்பாட்டிற்காக இந்த மருந்தை அங்கீகரிச்சிருக்காங்க. இந்த நிறுவனமான ஜெனோவா பயோ பார்மசூட்டிகல்ஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா 2019 எம்ஆர்என்ஏவை பயன்படுத்தி ஜெம் கோவாக் 19 மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கும் வந்து ஒப்புதல் வாங்கியிருக்காங்க. அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியம் வந்து தேசிய வெளியீட்டு நேர ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையின் மூலம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள துறைமுகங்களில் சரக்குகள் உள்ளே வர்றதுக்கும் சரக்குகள் வெளியேறதுக்கும் எவ்வளோ நேரம் ஆகுது மற்றும் இந்தியாவில் உள்ள கிடங்குகள் இதன் பற்றிய விவரங்கள் எல்லாம் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அறிக்கையின் படி பார்த்தீங்கன்னா உள்நாட்டு கொள்கடன் கிடங்குகளில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வெளியீட்டு நேரம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20% குறைந்திருக்கிறதாகவும் அதே போல் விமான சரக்கு வளாகங்களில் பார்த்தீங்கன்னா 11% குறைந்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த அளவுகள்லாம் பார்த்தீங்கன்னா 2022 ஆண்டை காட்டில் 2023 இந்த வெளியீட்டு நேரம் வந்து 9% குறைந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்களில் நடவடிக்கை கடிகாரங்கள் நிறுவ போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கடிகாரங்கள் மூலமாக நீதிமன்றங்கள் வழங்கக்கூடிய சேவைகள் பற்றி மற்றும் பல்வேறு திட்டங்களை பற்றி செய்திகளை இந்த கடிகாரங்கள் மூலமாக வெளியிட போவதாக சொல்கிறாங்க. இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள அனைத்து உயர் நீதிமன்றங்களையும் செயல்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு டிஒய் சந்திரசூட் அவர்கள். அதே போல் தமிழக உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு சஞ்சய் விஜயகுமார் கங்கப்பூர் வாலா அவர்கள். அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து மகளிருக்கான உதவி எண் மற்றும் குழந்தைகளுக்கான உதவி எண்ணை ஒருங்கிணைக்க முடிவு செஞ்சிருக்காங்க. மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா 2015 சிறார் நீதி சட்டம்னு ஒண்ணு கொண்டு வராங்க. இந்த சட்டத்தின் 2வது பிரிவின் மூலமா குழந்தைகளுக்கான உதவி எண் சேவையை கொண்டு வராங்க. இந்த சேவை வந்து பாத்தீங்கன்னா நெருக்கடியில் உள்ள குழந்தைகள், அதே போல கடத்தப்பட்ட குழந்தைகள், அதே போல குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் மறுவாழ்விற்காக பயன்படுத்தினர். வந்து அந்த உதவி எண் பாத்தீங்கன்னா 10-98. இந்த எண்ணை அழைப்பதன் மூலம் ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த சேவைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடியதாக மத்திய அரசு செய்திருக்கிறது. இந்த மகளிர் உதவி எண் மற்றும் குழந்தைகள் உதவி எண் இதை ஒருங்கிணைக்கும் திட்டத்தை கேரளாவில் உள்ள கணினி முறைக்கான மையம் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா ஐஐடி கான்பூர், அதாவது இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் கான்பூர், இவங்க வந்து மேக விதைப்பு தொழில்நுட்பத்தை சோதனை செஞ்சு பார்த்துருக்காங்க. இந்த மேக விதைப்பு திட்டம் மூலமாக பார்த்தீங்கன்னா எப்போ வறண்ட வானிலை உருவாகுதோ, அதே போல் காற்று மாசு எப்போ அதிகமாகுதோ அந்த நேரங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் விதமாக இது பயன்படுத்தப்படும்னு சொல்கிறாங்க. மேக விதைப்பு தொழில்நுட்பத்தில் பார்த்தீங்கன்னா சில்வர் அயோடைடு, உலர் பனிக்கட்டி, சாதாரண உப்பு மற்றும் சில தனிமங்களை சேர்த்து மேகக்கூட்டங்கள் அருகில் சென்று இதை ஊற்றினா மழை பொழியும்னு சோதனை செஞ்சுருக்காங்க. அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா வைபவ் புத்தாய்வு மாணவர் திட்டம்னு ஒன்று மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக ஸ்டெம் பிரிவு மாணவர்கள், அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேக்ஸ் மற்றும் மெடிக்கல் மாணவர்கள், அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் மற்றும் மருத்துவத்துறையைச் சேர்ந்த மாணவர்களை ஒன்று சேர்க்கும் திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்த ஸ்டெம் மாணவர்களை இந்திய கல்வி மற்றும் ஆராய்ச்சி மேம்பாடு நிறுவனத்துடன் மத்திய அரசு இணைக்கிறது. அதே போல இந்த திட்டம் வந்து பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியினைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களுக்கும் பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. வைபவ் என்கிறதன் விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா வைஸ்விக் பாரதிய வைக்யானிக் என்பதாகும். அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா இந்திய ரயில்வே வந்து ஹைட்ரோஜன் எரிபொருளில் இயங்கக்கூடிய ரயிலை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் சோதனை ஓட்டம் பார்த்தீங்கன்னா வடக்கு ரயில்வேயின் ஜிந்த் மற்றும் சோனிபெட் பகுதிகளில் தொடங்கப்படும் எதிர்பார்க்குறாங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முதல் ஹைட்ரோஜன் ஆலை வந்து ஹரியானா மாவட்டத்தில் உள்ள ஜிந்த் மாவட்டத்தில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஆலை வந்து ரயில் நிலையத்துக்கு அருகேயே அமைந்திருக்கிறது. அதே போல் இந்த ஹைட்ரோஜன் எரிபொருளை பயன்படுத்தும் ரயில்கள் பார்த்தீங்கன்னா டீசல் கலன்களுக்கு பதிலாக ஹைட்ரோஜன் கலன்கள் பொருத்தி இருக்கும். அதே போல் இந்த ரயில்கள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜன் மற்றும் ஆக்சிஜனை பயன்படுத்தி மின்சாரத்தை தயாரிக்கும். இந்த மின்சாரம் மூலமாக அந்த ரயிலை இயக்க செய்யும். இந்த செயல்முறையில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் தான் வந்து அந்த வினை விளைபொருளாக கிடைக்கும். அதே போல் வெப்பமும் வெளிப்படும்னு சொல்கிறாங்க. இப்போ உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் மட்டுமே இந்த ஹைட்ரோஜனால் இயக்கப்படும் ரயில்கள் இருக்கின்றன. அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா தேசிய எரிசக்தி தரவு. இந்த தரவுகள் மூலமாக கணக்கெடுப்பு மற்றும் பகுப்பாய்வு 2021-22 மத்திய மின்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கு. இந்த தரவுகளை மத்திய எரிசக்தி திறன் ஆணையம், அதாவது பிஇஇ மற்றும் நிதி ஆயோக் அமைப்பு ரெண்டும் சேர்ந்து தயாரிச்சிருக்கு. இந்த தரவுகளில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 249 பில்லியன் யூனிட் மின்சாரத்தை சேமிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2021-22 நிதியாண்டில் வரவு செலவு திட்டத்தில் பார்த்திங்கன்னா 1.6 லட்சம் கோடி ரூபாயை மிச்சப்படுத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதே போல் பல்வேறு எரிசக்தி வளங்காப்பு கொள்கையினால் 160,721 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆற்றல் சேமித்திருக்கிறதா இந்த தரவு சொல்லுது. அதே போல் 249 பில்லியன் அலகு மின்சாரமும் சேமிச்சிருக்கிறதா இந்த தரவு சொல்லுது. அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்க இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் பார்த்தீங்கன்னா அதனுடைய மத்திய கிழங்கு பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கிழங்கு பயிர் வகைகள் அடிப்படையிலான பல்வேறு வகை உணவு உட்கொள்ளுதல் குறித்த பிரச்சாரத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த பிரச்சாரத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல ஒடிசா மாநிலத்திலேருந்து தொடங்கியிருக்காங்க. திட்டத்தை பார்த்தீங்கன்னா 2024-25 மேலும் 9 மாவட்டங்களில் விரிவுபடுத்த போவதாக சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக ஒடிசா மாநிலத்தில் உள்ள பல்வேறு பழங்குடியின சமூகங்கள் பெருமளவில் ஊட்டச்சத்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதே போல் சமச்சீரான உணவும் எல்லாருக்கும் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. திட்டங்கள் மூலமாக பார்த்திங்கன்னா செறிவூட்டப்பட்ட கிழங்குகள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் பிரபலப்படுத்த போகிறதாகவும் இந்த நிறுவனம் சொல்லியிருக்கு. அதே போல் இவங்க ரெயின்போ டயட் பற்றியும் சொல்லியிருக்காங்க. அதாவது வெவ்வேறு வண்ணங்களில் உள்ள பழங்கள் மற்றும் காய்கறி இதன் உள்ளடக்கிய டயட்டை பற்றியும் இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மத்திய பிரதேச மாநிலத்தில் அரிவால் செல் இரத்த சோகை ஒழிப்பு இயக்கம், அதாவது சிக்கிள் செல் அனிமியா எலிமினேஷன் மிஷன் இதை வந்து ஆரம்பித்து வைக்கிறார். இந்த திட்டம் மூலமாக பார்த்தீங்கன்னா இரத்த சோகை அனிமியா பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், அதே போல் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் 40 வயதுக்குள்ளுள்ள அனைவரையும் பரிசோதனை செய்து அவர்களுக்கு தேவையான மருத்துவம் கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்க. இந்த அரிவாள் செல் இரத்த சோகை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மரபணு நோயாக கருதப்படுறாங்க. இது வந்து பழங்குடியினரிடம் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த நோய் வந்து நம் உடலில் உள்ள இரத்த சிவப்பணுக்களையும் ஹீமோக்ளோபினையும் தாக்குறதா சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, மத்திய அரசு பார்த்திங்கன்னா தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளைன்னு ஒன்று ஆரம்பிக்க ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இந்த அறக்கட்டளை பார்த்திங்கன்னா சில பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், கல்லூரிகள் இதனெல்லாம் ஒருங்கிணைத்து புது புது ஆராய்ச்சிகள் மற்றும் வளர்ச்சிகளுக்கு ஆய்வகங்களை மேற்படுத்தி புது கலாச்சாரத்தை வளர்க்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை மசோதா 2023 வந்து நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து இதை செயல்படுத்த போகிறதா சொல்லியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 2008 கொண்டு வரப்பட்ட பொறியியல் ஆராய்ச்சி வாரிய சட்டத்துக்கு பதிலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பசுமை கடன் திட்டம்னு ஒன்று மத்திய அரசு கொண்டு வராங்க. இந்த திட்டம் வந்து மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் கீழ் வரும்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா தனிநபர்கள், தொழிற்சாலைகள், விவசாயிகள், அதே போல் உள்ளாட்சி அமைப்புகள், கிராம ஊராட்சிகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள்லாம் மரம் நடுதல், நீர் சேமிப்பு, கழிவு மேலாண்மை, அதே போல் சுற்றுச்சூழலை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை இதையெல்லாம் ஊக்குவிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் சொல்லியிருக்கு. இந்த நடவடிக்கை செய்வதன் மூலம் பார்த்திங்கன்னா இந்த நிறுவனங்கள் எல்லாமே பசுமை வரவுகளை சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகம் பார்த்திங்கன்னா உலக வானிலை அமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்றது. ஜூன் மாதம் 5 மற்றும் 6 தேதிகளில் ஜெனீவாவில் நடைபெற்ற 77வது உலக வானிலை அமைப்பின் நிர்வாக குழு கூட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் வந்து தலைமை பொறுப்பை ஏற்றிருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகத்தின் தேசிய வானொலி ஆய்வு நிறுவன இயக்குனர் டாக்டர் அப்துல்லா அல் மண்டூஸ் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இந்த தலைமை பொறுப்பு பார்த்திங்கன்னா 2023 முதல் 2027 வரை இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே போல் ஐக்கிய அரபு அமீரகம் தான் 2023 டிசம்பர் மாதத்தில் ஐநா காலநிலை மாநாட்டு அதாவது COP28 நடத்தியிருக்கு. மீதமுள்ள ஜூன் மாத நடப்பு நிகழ்வுகளை அடுத்து வரும் தொகுதிகளில் கேட்கலாம். நன்றி.
இதுவரை திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்றுனர் திரு எஸ் ராம்குமார் அவர்கள் வழங்கிய உன்னால் முடியும் பகுதி 15 குரூப் 4 யூனிட் 2 நடப்பு நிகழ்வுகள் பகுதி 4 தற்போது நமது பண்பொழியில் கேட்டு மகிழ்ந்தோம். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.